IVM. வணக்கங்க, நான் உங்க கதை பாட்காஸ்ட் கவிதா பேசுறேன். இது ஐவிஎம் வழங்கும் கதை பாட்காஸ்டின் வேன்வேல் சென்னி எபிசோட் நம்பர் 177. இந்த எபிசோடோட டைட்டில் தாண்டாதே துண்டாய் போவாய். மகர அணிவகுப்புல மோரிய படை கரும்பண்ணி நதியில அரைவாசி தாண்டிடுச்சு. நதி வெள்ளம் இடுப்பளவுக்கு இருந்தது. யானைங்க, குதிரைங்க, காளைங்க, எருமைங்க எல்லாம் அந்த தண்ணி லெவல சமாளிச்சிருச்சு. ஆனா மனுஷங்க காலாட்படை வீரங்க பாடுதான் திண்டாட்டமா போச்சு. நிக்கிறதுக்கே சிரமப்பட்டாங்க. பல்லாயிரக்கணக்கான வீரங்க ஒரே நேரத்துல இறங்கினதால ஒருத்தருக்கு ஒருத்தர் கையை பிடிச்சிட்டு தாண்டிட்டு இருந்தாங்க. மெதுவா நதியில ரொம்ப ஆழமான ஆபத்தான இடத்த மகரத்தோட தலை தாண்ட ஆரம்பிச்சது. குழப்பம் சரியா போய் சேர்ந்துருவோமா அப்படிங்கிற குழப்பம் போன வீரங்களுக்கு மட்டும் இல்லை, பார்த்துட்டு இருந்த இந்திரசேனைக்கும் இருந்துச்சு. அவளோட குழப்பத்துக்கு காரணமே மகரத்தோட தலைப்பகுதி பாதிக்கு மேல தாண்ட இது வரைக்கும் சென்னி எந்த தாக்குதலுமே தொடுக்கல, அமைதியா இருந்தாரு. நதியோட அக்கறையில அவர் இருக்காரா இல்லையான்னு கூட இவளுக்கு தெரியல. ஒரு சின்ன சத்தம் கூட இல்லாம இருந்தது அந்த கரை. அதனால இங்க மோரிய படையோட தாக்குதலை தவிர்த்துட்டு வேற இடத்துல நதியை தாண்டி பின்னாடி வந்து தாக்குறதுக்கு ஏதாவது திட்டம் வச்சிருந்தாலும் வச்சிருப்பாரு அப்படின்னு நினைச்ச இந்திரசேனை, சென்னி மாத்து திட்டம் எதையோ வச்சிருக்கான் அப்படின்னு சித்திரக்கண்ணி கிட்ட சொன்னான். பரனுக்கு கீழே நின்ன காவலன் ஒருத்தன் கிட்ட நதிக்கரையை கண்காணிக்கிற காவலர்கள் கிட்ட இருந்து ஒரு ஒரு நாழிகைக்கும் செய்தி வரணும் அப்படின்னு கட்டளை போட்டிருந்தேனே, செய்தி வந்துச்சா அப்படின்னு கேட்டா இந்திரசேனை. வந்துட்டு இருக்கு தேவி அப்படின்னு சொன்னா அந்த காவலன். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா இந்திரசேனை. கவலைப்படுற மாதிரி எந்த செய்தியும் இல்லை, நதியில மற்ற பகுதியில எதிரிகளோட எந்த நடமாட்டமும் இல்லைன்னு சத்தமா சொன்னான் அந்த வீரன். அவன் சொன்னதை கேட்டதும் சென்னியோட தாக்குதல் திட்டம் என்னவா இருக்கும்னு தனக்குத்தானே கேட்டுக்கிட்டா இந்திரசேனை. நதியை பார்த்தா அங்க மகரம் எந்த இடைஞ்சலும் இல்லாம நகர்ந்துட்டே இருந்தது. அப்போ நதியில திடீர்னு ஒரு பாறை மேடு தென்பட்டுச்சு. பாறை மேட்டு மேல யானைங்களுக்கு மேல தண்ணி முழங்கால் அளவு தான் ஓடிட்டு இருந்தது. தண்ணியில இருந்த மேடு திடீர்னு காணும். இதனால ஆழம் அதிகமாச்சு, தண்ணியோட வேகமும் அதிகமாச்சு. எதையும் பொருட்படுத்தாம மகரம் நிதானமா போயிட்டு இருந்தது. அப்ப முன்னாடி போன யானைங்க திடீர்னு பயங்கரமா பிளிருச்சு. எல்லாரும் நடுநடுங்கி போயிட்டாங்க. யானை எதுக்கு இப்படி அலறுதுன்னு தெரியாத குஞ்சரமல்லங்க யானைங்களை அங்குசத்தால குத்துனாங்க. அடுத்த அடி எடுத்து வச்ச யானை கால் துண்டாகி யானைங்க தண்ணியில சரிஞ்சிரு. அதுங்க நதி வெள்ளத்துல அடிச்சுட்டு போயே போச்சு. காப்பரல்ல நின்றுட்டு இருந்த வீரங்களை எல்லாம் வெள்ளம் அடிச்சுட்டு போய் மணல்ல புதைச்சுது. அவங்க அலறல் சத்தம் அடங்கவே ரொம்ப நேரம் ஆச்சு. யானைப்படைக்கு தலைமை தாங்கிட்டு மகரத்தை முன்னாடி செலுத்திட்டு இருந்த கலிங்க சேனாதிபதி என்ன நடக்குது அங்க, ஏன் லேட் பண்றோம் அப்படின்னு கேட்டாரு சத்தமா. முன்னாடி வரிசையில நின்ன குஞ்சர மல்லர்கள் யானைகளை தொடர்ந்து முன்னாடி ஓட்டிட்டே இருந்தாங்க. கொஞ்ச நேரம் கொஞ்சம் தூரம் தாண்டின அப்புறம் திரும்பவும் முன்வரிசையில் நின்ன யானைங்க ஒரே நேரத்தில் மரண ஓலம் போட்டுச்சு. யானைகளோட கால் கிழிஞ்சு அந்த தண்ணியே செவப்பாயிடுச்சு. தண்ணிக்கு அடியில் தரையில் என்ன இருக்குன்னு பார்க்கறதுக்காக குஞ்சரமல்லன் ஒருத்தன் தண்ணியில் குதிச்சான். அவன் தண்ணியில் குதிச்ச அடுத்த செகண்டு அந்த பகுதி தண்ணி இன்னும் ரத்த கலரில் மாறிடுச்சு. வெளியில் வந்தவன் களிற்று பொறி அப்படின்னு மட்டும் சத்தமாக சொன்னான். அவன் தொடையில் கால் ரெண்டும் விட்டுப்பட்டு தண்ணியில போயிட்டு இருந்தது. முன்பகுதியில நடந்த இந்த நிகழ்வை கேள்விப்பட்டதும் வீரங்க எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சாங்க. மகரத்தோட வலது காலில் நின்றுட்டு இருந்த சித்ராஞ்சகர், தென்னாட்டவங்க களிற்று பொறி வச்சு நம்மளை ஏமாத்த பாக்குறாங்க, அதை பார்த்து பயப்பட வேண்டாம், சில யானைங்களை நாம இழந்தே ஆகணும், தொடர்ந்து முன்னேறி போயிட்டே இருங்க அப்படின்னு சத்தமா சொன்னாரு. கையில வச்சிருந்த சங்க வேகமா ஊதினாரு. படை முன்னாடி போயிட்டே இருக்கட்டும், ஆபத்து எல்லாம் இல்லை அப்படிங்கிற சங்கேத சத்தம் வந்தாலும் முன்னாடி வரிசையில நின்ன கலிங்க வீரங்க தயக்கத்தோட நின்னாங்க. கலிங்கத்தோட சேனாதிபதி நம்ம படையே அழிஞ்சாலும் பரவாயில்ல, தொடர்ந்து முன்னேறி போங்க அப்படின்னு கட்டளை போட்டாரு. அவர் என்ன பண்ணுவாரு, குஞ்சர மல்லர்கள் தங்களோட நுண்ணி காலால யானையோட காதோரம் அழுத்தி கட்டளையிட்டாங்க. உடனே யானைங்க எல்லாம் முன்னாடி போச்சு. கொஞ்ச தூரம் எந்த இடைஞ்சலும் இல்லாம யானை முன்னாடி நடந்தது. அப்போ பொறியில கால் வச்சு இரும்பு முள் கிழிச்சு யானைங்க சிலது நில கொள்ளாம முன்னாடி பக்கமா சரிஞ்சுது. சரிஞ்ச யானைகளோட தலைங்க தண்ணிக்குள்ள புதைச்சு வச்சிருந்த களிச்சு பொறியால வெட்டுப்பட்டு துண்டாக்கி தண்ணியோட அடிச்சுக்கிட்டு போச்சு. கண்டதிரான கவசம் எல்லாம் போட்டிருந்த யானைகளோட கழுத்துங்க துண்டாக்கி விழ பின்னாடி பக்கத்துல நின்றுட்டு இருந்த வீரங்க திக்குறமையாகி என்ன நடக்குதுங்கிறதே தெரியாம மரண பயமா பயப்பட்டாங்க எல்லாரும். பல போர்களை பார்த்திருந்தாலும் கவசம் தரிச்ச யானையோட கழுத்து துண்டா வெட்டுப்பட்டது இது வரைக்கும் அவங்க பார்க்காத சம்பவம். அவங்களுக்குள்ள இருந்த வீரத்தை வெட்டுப்பட்ட யானையோட உடம்புல இருந்து வந்த ரத்த துளிங்க சோதிக்க ஆரம்பிச்சது. வீரங்க தயக்கத்தோட நிக்க யானை கூட்டத்திலேருந்து இரும்பு கவசம் கால்களுக்கு போட்டிருந்த யானைங்களை கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்து நடக்க வச்சாங்க. சில பொறிங்க அதோட காலில் சிக்கி சின்ன பின்னமாச்சு, திரும்பவும் மகரப்பட நகர ஆரம்பிச்சுது. அப்போ அவங்க எதிர்பார்க்காத நேரத்தில் நதியோட மறு கரையிலிருந்து 40-50 படகுங்க ஒரே நேரத்தில் கடகடன்னு இவங்களை பார்த்து வந்தது. உயரமான பறல்ல உட்காந்துருந்த இந்திரசேனையால் இதெல்லாம் பார்க்க முடிஞ்சுது. மகர வியூகத்தை பார்த்து வந்த படகுங்க இவங்களை பயமுறுத்துறது மாதிரி கொஞ்சம் தூரத்திலேயே நின்றுடுச்சு. படகுங்களை பார்த்ததும் உடனே அவசரப்பட்டு தாக்கணும்னு நினைக்காம கலிங்க சேனாதிபதி அமைதியாக இருந்தார். நேரம் மெதுவாக போச்சு. கொஞ்ச நேரம் ஒரே இடத்துல நின்ன தென்னகத்து படகுங்க நதியோட வெள்ளத்தை எதிர்த்து மேற்கு பக்கமாக நகர்ந்துச்சு. மகர வியூகத்தை கொலைக்கிறதுக்காக அவங்க பண்ணுற சதின்னு சத்தம் போட்டு சொன்னார் கலிங்க சேனாதிபதி. மகரம் ஒரு அடி கூட எடுத்து வைக்கல, அப்படியே நின்றுடுச்சு. மகரத்தோட லெஃப்ட் சைடு முன்னங்காலில் நின்ன கிரகாவை பார்த்து போச்சு படகுங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு ஒன்றும் புரிஞ்சுக்க முடியாமல் மகரம் தேமேனு நின்ன நிலமையில வானத்தில் உச்சிலேருந்து வந்த தண்டாசன கர்ணி கணை ஒன்று முன்வரிசையில் நின்ன குஞ்சரமல்லன் தோளில் இருந்த கவசத்தை தொலைச்சிக்கிட்டு உள்ளே போச்சு. அவன் அலறிட்டான். அந்த கர்ணி கணையை அம்பை அவன் வெளியில் இழுத்தான். அவனால் இழுக்க முடியல. அவன் கழசத்தை கழட்டி எரிஞ்சிட்டு அம்பை இழுக்க ட்ரை பண்ணப்போ அவன் நின்ன இடத்துல மழை மாதிரி தண்டாசன கணைகள் விழுந்து அதோட வழியில் நின்ன வீரங்க யானைங்க குஞ்சரமல்லங்க இவங்களோட லோகப்பட்டத்தை தொலைச்சிக்கிட்டு மார்பிளை தொலைக்க வலியில் துடிச்சபடி எல்லாரும் தண்ணியில் விழுந்தாங்க. ஏற்கனவே மத்தத்தையும் மதுவையும் ஊட்டி இருந்ததால் அம்புகளால் தாக்கப்பட்ட போதும் யானைங்க வலி தெரியாமல் நின்றுட்டு இருந்தது. கலிங்கத்தோட சேனாதிபதி தண்டாசன கணைங்க படகுகளை தொலைச்சி மூழ்கடிக்கட்டும் அப்படின்னு சத்தமாக கட்டளையிட்டார். அடுத்த நிமிஷம் மகரத்தோட கண்ணுக்கு பக்கத்தில் குதிரை தேரில் நின்ன வீரங்க எல்லாரும் ஒரே நேரத்தில் மேலே பார்த்து வில்ல தூக்கி தண்டாசன கணைகளை விட்டாங்க. தேனி கூட்டம் பறக்கிறது மாதிரி பறந்து போன அம்புங்க அத்தனையும் ஒரே நேரத்தில் வானத்தை பார்த்து போய் மேக கூட்டங்களை மறைச்சிது. வானத்திலேருந்து விழுகிற பெரிய மழை துளி மாதிரி அத்தனையும் ஓ ஓ ஓன்னு பேரிரைச்சலோட தென்னாட்டவங்களோட படகுங்களை பார்த்து போச்சு. மழை துளி மாதிரி கீழே விழுகிற அம்பை பார்த்த மகேந்திர வளவன் படகுங்க அத்தனையும் மேற்கு பார்த்து நகரட்டும்னு சத்தமாக கட்டளை போட்டான். படகுங்க அத்தனையும் மேற்கு பார்த்து நகர ஆரம்பித்ததும் தண்டாசன கணைங்க அத்தனையும் தண்ணியில் விழுந்துச்சு. நதியில் விழுந்த விஷக்கணைங்க மீன் சுறா முதலைகள் எல்லாம் தாக்கினதும் எல்லாம் செத்து அம்புகளோட மேலே வந்து மிதக்க ஆரம்பிச்சுது. அந்த இடமே ரத்த களறியாச்சு. பயங்கர வேகமாக நகர்ந்த படகுங்க மேலே விழுந்த அம்புங்க குத்திக்கிட்டு நின்றுச்சு. கிடைச்ச இடைவெளியை பயன்படுத்திக்கிட்ட வளவனும் கையில் வச்சிருந்த நீளமான வில்லில் தண்டாசன கர்ணி கணைகளை தொடுத்து மோரியரை பார்த்து எஞ்சான். அவனோட படகுல நின்ன வீரங்க எல்லாரும் ஒரே நேரத்துல அம்பை தொடுத்து எய்ய ஆரம்பிச்சாங்க. படகுங்க மாதிரி மோரியர்களால நகர முடியாததால ஈஸியா நகர முடியாததால வானத்திலேருந்து கீழே இறங்கின அம்புங்க கேடயங்களை தாக்கியும் கவசங்களை தொலைச்சிக்கிட்டும் வீரங்களையும் யானைகளையும் தாக்கிச்சு. முன்னாடி வரிசையில நின்ன மோரிய துணை தலைவன் ஒருத்தன் அம்புகளை தொடர்ந்து எரிஞ்சு அவங்கள தாக்குங்க அப்படின்னு சத்தமா சொன்னான். உடனே படகுங்களை பார்த்து மோரியர்கள் தண்டாசன கணைகளை போட்டாங்க. தண்ணியில் படகுங்க வேகமாக துடுப்புகளால் நகர்ந்துட்டு இருந்ததால் மோரியர்களால் ஆரம்பத்தில் வந்த அம்புங்க எல்லாம் தண்ணியில் விழுந்துச்சு. அப்புறம்தான் படகு நகர்றதை வச்சு அம்பை எய்ய ஆரம்பித்தாங்க. அதெல்லாம் படகுங்களை தாக்குச்சு. படகுகளுக்குள்ள மகேந்திரனும் பரதவங்களும் அதாவது மீனவங்களும் பாதுகாப்பாக நிற்க அம்புங்க அத்தனையும் கலத்து மேலே விழுந்து குத்தி நின்றுச்சு. படகுங்க பின்வாங்க ஆரம்பிச்சுது. மோரியர்கள் குஷியானாங்க. வேகமாக நகர்ந்த படகுங்க எல்லாம் ஒரே நேர்கோட்டில் அணிவகுத்து நின்றுச்சு. படகுல நின்ன வில்லாளிங்க எல்லாரும் பின்னாடி நின்ன படகுக்கு தாவி ஏறினாங்க. கலத்தோட துடுப்புங்க அத்தனையும் நீட்டி விடப்பட்டுச்சு. சின்ன சின்ன பாய்மரம் உயர்த்தப்பட்டு காற்று கிழக்குலேருந்து மேற்கா அதிவேகமாக வீச ஆரம்பித்த அதே நேரம் நதியோட வெள்ளம் மேற்குலேருந்து கிழக்க போயிட்டு இருந்தது. படகுங்களோட துடுப்புங்க எல்லாம் ஒரு பக்கமாக நீட்டி வச்சுருந்ததால் தண்ணியோட வெள்ளப்போக்கிலையும் காத்தோட திசையாலையும் படகுங்க எல்லாம் மகரத்தை பார்த்து தானாக போக ஆரம்பிச்சுது. பாதி படகுங்க ஒரே இடத்துல நிக்க மீதி படகுங்க மோரியரை பார்த்து போச்சு. மகரத்தோட யானை மேல உட்கார்ந்திருந்த திசியன் நெருப்பு அம்புகளை எஞ்சு படகுங்களை எரிங்க அப்படின்னு சத்தம் போட்டான். உடனே செய்தி சொல்லிங்க கையில வச்சிருந்த சங்குங்க கொம்புங்க மூலமா கட்டளையை கடத்தினாங்க. திசியன் கிட்ட இருந்து வந்த உத்தரவை கேட்டதும் பதர்ன கலிங்க சேனாதிபதி ஏன் கட்டளை இல்லாம யாரும் எரியம்புகளை எரியக்கூடாது அப்படின்னு சத்தமா கட்டளை போட்டாரு. மகரத்தோட வலது காலில் நின்ன சித்ராஞ்சகன் எரிகணைங்க தொடுத்தா அதனால நமக்கு தான் ஆபத்துன்னு சொன்ன தன்னோட வீரங்க கிட்ட படகுங்களை கணிகளால் தொலைச்சி எடுங்க, படகுங்க நம்ம கிட்ட வர்றதுக்குள்ள தண்ணியில் மூழ்கடிக்கப்படணும் அப்படின்னு தேர் வீரங்களுக்கு கட்டளை போட்டார். உடனே அவரோட தலைமை வீரங்க தண்டாசன கணிகளை செலுத்தி படகுங்களை தொலைக்க ஆரம்பித்தாங்க. தண்டாசன கணிங்க ஆயிரக்கணக்கில் விழ ஆரம்பித்ததும் படகுல ரொம்பி இருந்த மாட்டு சாணத்து மேலே குத்தி குத்தி அந்த அம்புகள்லாம் நின்றுச்சு. படகுங்க காத்துனாலையும் நதி வெள்ளத்தினாலையும் உந்தப்பட்டு தொடர்ந்து முன்னாடி போயிட்டே இருந்தது. படகுங்க வந்த வேகத்தை பார்த்த கலிங்க சேனாதிபதி படகுங்க மகரத்தோட வலது பக்கத்தில் மோத போகுது அப்படின்னு சத்தமாக சொல்லிட்டு இருக்கும்போதே படகுல நின்றுட்டு இருந்த மகேந்திர வளவன் எரிகணைகளை படகை பார்த்து அடுத்தடுத்து போட்டான். வானத்திலேருந்து விழுகிற எரி நட்சத்திர கல்லுங்க மாதிரி அடுத்தடுத்து விழுந்த எரி அம்புகளால் படகுங்க தீ பிடிச்சி எரிய ஆரம்பிச்சுது. ஏற்கனவே படகு கற்பூரம் காஞ்ச மாட்டு சாணம் இதெல்லாம் ரொப்பி வச்சிருந்ததால் எரி அம்பு விழுந்த அடுத்த நிமிஷம் படகுங்க எல்லாம் பத்தி எரிய ஆரம்பிச்சுது. எரிஞ்சபடி வந்த படகுங்க மகர அணிவகுப்பில் வலது பக்கத்தில் கண்ணுங்களுக்கு பக்கத்தில் வேகமாக மோதிச்சு. எரிஞ்சிட்டு இருந்த படகுலேருந்து கரும்புகை வந்து அந்த இடத்தையே மறைச்சிடுச்சு. மாட்டு சாணத்தோட புகை யானைங்களுக்கு பயத்தை வர வச்சுது. படகுங்க வேகமாக மோதின அதிர்வில் படகுல பின்னாடி பக்கத்தில் வச்சிருந்த பெட்டிங்க தானாக திறந்துக்க பெட்டியிலேருந்து வெளியில் வந்த பல நூறாயிரக்கணக்கான தேனீக்கள் அந்த இடத்த சுத்திக்கிச்சு. வந்த புகையில் சிக்கின தேனீக்கள் எல்லாம் அலர்னபடி ஒரே நேரத்தில் ரிங்க ஆரம்பிட வீதியில் நின்றுட்டு இருந்த யானைங்க அத்தனையும் மதம் பிடிச்சி ஓட ஆரம்பிச்சுது. அணிவகுப்பு கொலைய ஆரம்பிச்சுது. தேனீக்கள் எல்லாம் ஒரே நேரத்தில் எதிர்ப்பட்டவங்களை கடிக்க வீரங்க எல்லாம் அலர்னாங்க. கவசங்களுக்குள்ளே பூந்து தேனீக்கள் கடிக்க வீரங்க கவசங்களை கழட்டி எரிஞ்சிட்டு அலர்னாங்க. மகரத்து மேலே மோதின படகுங்க எல்லாம் எரிஞ்சிட்டு இருந்தது. அதீத படபலத்தினால அவங்களால பின்வாங்கவும் முடியல, நகரவும் முடியல. அணிவகுப்பு செதைய ஆரம்பிச்சுது. ஏற்கனவே எரிஞ்சிட்டு இருந்த படகுலேருந்து வெளியில் வந்த புகை மகர வியூகத்தோட தலைப்பகுதி முழுசையும் சுத்தி இருக்க தேனீக்களோட ரிங்காரத்தில் யானைங்க கட்டுப்பாட்டை இழந்து காப்பரன் மேலே நின்றுட்டு இருந்த வீரங்களையே தூக்கி எறிய ஆரம்பிச்சுது. யானைங்க எல்லாம் ஒன்னோட ஒன்று மோதி சரிய ஆரம்பிச்சுது. மகர வியூகத்தோட பெரிய பாதுகாப்பு அப்படின்னு மோரியங்க நினச்சிட்டு இருந்த அதோட தலைப்பகுதி செதஞ்சிட்டு இருந்தது. சுத்திக்கிட்ட புகையில் சிக்கிக்கிட்டதால மோரிய வீரங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. தெரிஞ்சுக்க முடியாமல் தவிச்சிட்டு இருந்த நேரத்தில் கரையில் உயரமான பறனோட மேலே நின்றுட்டு இருந்த இந்திரசேனை நடக்கிறத பார்த்துட்டே இருந்தா. கொஞ்சம் படகுங்களை வச்சுக்கிட்டு மொத்த அணிவகுப்பையுமே செதைச்சிட்ட தன்னோட காதலன் சென்னியோட திறமைய நினைச்சு ஆச்சரியப்படுறதா, இல்ல புகமூட்டத்தை யூஸ் பண்ணி ஆயிரக்கணக்கான படகுகளையும் யானைங்க குதிரைங்க மூலமா சென்னி மகரத்தை பார்த்து பயங்கர வேகத்துல வந்துட்டு இருக்கிறது தெரியாம புகக்குள்ள சிக்கி கிடைக்கிற மோரிய படையோட நிலைமையை நினைச்சு வருத்தப்படுறதா அப்படின்னு தெரியாம நின்றுட்டு இருந்தா இந்திரசேனை. மோரியங்க எல்லாரும் புகை மண்டலத்துக்குள்ள சிக்கி கிடந்த நேரத்துல வானத்திலேருந்து ஆயிரக்கணக்கான எரி தண்டாசன கணைகள் மகரத்தோட தலையில விழுந்தது. அதான் அவர் சொன்னாருல்ல, வராதிங்க, எல்லாரையும் சும்மா விட மாட்டேன்னு. இப்படி ஒரே நேரத்துல எல்லாரும் எரிஞ்சு தண்ணியிலேயே சமாதி ஆக போறீங்க, அவ்வளவுதானே. ஆனா பாவம், இதுல கலிங்கனும் வடுகனும் ஒண்ணுமே புரியாம தெரியாம அறியாம உங்களோட செத்து போக போறான் பாருங்க. அதை நினைச்சாதான் எங்களுக்கு பாவமா இருக்கு. என்ன நான் சொல்றது சரிதானே? என்ன நடக்குது அப்படிங்கறத அடுத்த இப்ப சொல்ல பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.
இந்த பாட்காஸ்ட் ஸ்ரீ வெற்றிவேலின் வெண்வேல் சென்னி வரலாற்று புதினங்களை அடிப்படையாக கொண்டது. அதை தழுவி கவிதா ஜீவாவால் ஒளிப்பதிவாய் மறு உருவாக்கம் செய்யப்பெற்றதே வெண்வேல் சென்னி தமிழ் பாட்காஸ்ட்.
இது போல இன்னும் பல சுவாரஸ்யமான பாட்காஸ்ட்களை கேட்க ivmpodcast.com அப்படிங்கிற இணையதளத்துக்கு வாங்க, இல்ல ஐவிஎம் பாட்காஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இந்த கதையை பத்தின உங்களோட கமெண்ட்ஸை கவிதாஸ் கதை பாட்காஸ்ட் அப்படிங்கிற யூடியூப் சேனல்லையும், நீங்க விரும்புகிற மற்ற எல்லா மேஜர் ஆடியோ பிளாட்ஃபார்ம்லையும் பின்னூட்டத்தில் பதிவிடலாம். அண்ட் மறக்காம வெண்வேல் சென்னி தமிழ் பாட்காஸ்ட சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. நன்றி.